சரி, இப்போ சித்தாந்தம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? சைவ சித்தாந்தம். சித்தாந்தம் என்றால் பொதுவாக கொள்கை. பொதுவாக கொள்கை எல்லா சமயத்தினுடைய கொள்கையும் சித்தாந்தம் தான். சைவ சமயத்தினுடைய கொள்கை சைவ சித்தாந்தம், வைணவ சமயத்தினுடைய கொள்கை வைணவ சித்தாந்தம், பௌத்த சமயத்தினுடைய கொள்கை பௌத்த சித்தாந்தம், சமண சித்தாந்தம் என்று அது பொதுவான சொல் சித்தாந்தம் என்பது. ஆனால் இன்றைக்கு சித்தாந்தம் என்றால் மற்ற தத்துவங்களை குறிக்குமா என்றால் குறிக்காது. இப்போது சித்தாந்தம் என்று சொன்னாலே சைவ சித்தாந்தத்தை மட்டும்தான் குறிக்கும். சித்தாந்தம் என்றாலே அது சைவ சித்தாந்தம். எது போல என்றால், இப்ப கோயில் என்றால் அது பொதுவான சொல்லுதானே கோயில். ஆனால் திருமுறையில கோயில் என்ற வந்த பதிகம் அது என்னது? சிதம்பரத்தை மட்டும்தான் குறிக்கும். கோயில் என்றாலே சிதம்பரம். சைவத்தில கோயில் என்ற பொதுச்சொல் திருமுறைகளிலே சிதம்பரத்தை மட்டும்தான் குறிக்கும். எதனாலே அப்படி என்றால், அந்த பொருளினுடைய சிறப்பினாலே, தலைமையினாலே. சிதம்பர கோயிலினுடைய தலைமையினாலே அந்த சிறப்பு, கோயில் என்றாலே அதை குறிக்க வழக்கத்திலே வந்துவிட்டது. அதே போல சித்தாந்தம் பல இருந்தாலும் இப்போது சைவ சித்தாந்தத்தை மட்டும் குறிப்பதற்கு காரணம் அதனுடைய சிறப்பு செல்வாக்கு. அதன் காரணமாக சித்தாந்தம் என்றாலே சைவ சித்தாந்தம். சித்தாந்தம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? இன்னும் ஆழமாக பார்த்தால் அதிலே ரெண்டு வார்த்தை இருக்கிறது. சித்தாந்தம் என்பதிலே சித்தம் அந்தம் சித்தாந்தம். அந்தம்னா தெரியும், அந்தம் என்றால் முடிவு. அந்தம் என்றால் முடிவு. சித்தம் என்றால் அதற்கும் முடிவு என்றுதான் பொருள். சித்தம் என்றாலும் முடிவு, ரெண்டையும் சேர்த்தால் முடிவான முடிவு, முடிந்த முடிவு, முடிந்த முடிவு. அப்படியானால் முடியாத முடிவு இருக்கிறதா? முடியாத முடிவு இருக்கின்றன, இருக்கின்றன முடியாத முடிவுகள். அதாவது இப்ப ஒரு அருள்நெறி திருக்கூட்டத்திலேயே உறுப்பினர்கள் கூடி ஒரு பொருளை விவாதிக்கிறார்கள். முதலிலே ஒரு முடிவை எடுக்கிறார்கள், முதலிலே ஒரு முடிவை எடுக்கிறார்கள். கடைசியாக தலைவர் வந்து முடிவான முடிவை எடுக்கிறார். அவர் முதல் கொள்கையை முதல் முடிவை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது மறுத்து விடலாம். ஆக முடிவான ஃபைனல் ட்ரூத் அதுதான் முடிந்த முடிவு. மற்றவையெல்லாம் முடியாத முடிவுகள். அதுபோல பிற சமய கொள்கைகள் எல்லாம் முடியாத முடிவுகள். பிற சமய கொள்கைகள் எல்லாம் முடியாத முடிவுகள். அதை பூர்வபட்சம் என்பார்கள். பூர்வனா முன்னே, முன்னர்னு அர்த்தம். பூர்வம்னா பூர்வ ஜென்மம்னா முன்னே, முன்பிறவி, பூர்வ ஜென்மம்ங்கிறோம் இல்லையா? எனவே பூர்வனா முன்புன்னு அர்த்தம். பூர்வபட்சம் என்றால் முன்னே எடுத்த முடிவுகள், முன்னே கொண்ட முடிவுகள். ஆகவே பிற சமயத்தார் கொண்ட கொள்கைகள் எல்லாம் முன்னே கொண்ட கொள்கைகள். அவற்றை மறுத்து சைவ சித்தாந்தம் கூறுகிற முடிவுதான் முடிவான முடிந்த முடிவு. சைவ சித்தாந்த கொள்கைதான் முடிந்த முடிவு என்ற கருத்திலே சித்தாந்தம் எனப்படுகிறது. எப்படி அந்த சங்கற்ப நிராகரண என்ற நூலிலே ஒவ்வொரு சமயவாதியும் தன்னுடைய கொள்கையை குறிக்கொண்டே வர, கடைசியிலே வந்த சைவ சித்தாந்தவாதி அவற்றையெல்லாம் மறுத்து முடிவாக தன்னுடைய கொள்கையை கூறுகிறார் அல்லவா, அதுதான் முடிந்த முடிவு. இப்போ அந்த நம்முடைய அந்த மூன்று பொருள்களிலே முப்பொருள் அந்த அடிப்படையிலே இந்த மூன்றுக்கும் இடையே உள்ள தொடர்பு மூன்று எப்படிப்பட்டவை, இந்த மூன்று பொருள்களிலே பசுவாகிய உயிர் அறியும் தன்மை உடையது. உயிர் அறியும் தன்மை உடையது. எனவே உயிருக்கு இலக்கணம் என்ன? எது அறியும் தன்மை உடையதோ அது உயிர். இந்த அற்பந்த எறும்பு ஊர்ந்து போகிறது, நாம் அருகிலே ஒரு கையை தொட்டால் அது உடனே அஞ்சு ஓடுகிறது அல்லவா, அந்த உணர்கிற ஆற்றல் அதற்கு இருக்கிறது அல்லவா, எனவே அது உயிர். எறும்பு ஒரு உயிர். இந்த உடம்பு கடைசியிலே அந்த சிதையில வைத்து எரிவூட்டுகிற போது ஏதாவது உணர்கிறதா இந்த உடம்பு? இந்த உடம்பு உணரும் தன்மை அற்றது, எனவே இது உயிராகாது. இன்னும் சொன்னால் நான் என்று சொல்லுகிறது அல்லவா, இந்த உடம்பிலே இருந்து கொண்டு நான் என்று தன்னை நோக்கி உணர்வது எதுவோ அது உயிர். நான் என்று தன்னை நோக்கி உணர்வதுதான் உயிர். அப்படி உணரும் தன்மை உடைய பொருளை சித்து என்பார். சித்து சித்து என்றால் அறிவுடைய பொருள். சித்து என்றால் அறிவுடைய பொருள், உணரும் தன்மை உடைய பொருள் சித்து. இதற்கு எதிர்மறை என்ன? அதாவது உணரும் தன்மை இல்லாததெல்லாம் அசித்து. அதற்கு வேற வார்த்தை இருக்கிறதா? அசித்து என்பதை குறிக்க வேற சொல் ஜடம். அதே போல சித்துக்கு இன்னொரு வார்த்தை இருக்கிறது, தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சித்து என்ற பொருளை தருகிற இன்னொரு வார்த்தை சொல்லவா வேண்டாமா? சேதனம் என்றாலும் அறிவுடைய பொருள். சேதனம் அறிவுடைய பொருள். அதற்கு எதிர்மறை ஒரு ஆசேத்துக்குள்ள அசேதனம், அறிவற்றது. எனவே சித்து என்றாலும் சேதனம் என்றாலும் ஒரே பொருள், அசித்து என்றாலும் அசேதனம் என்றாலும் ஜடம் என்றாலும் ஒரே பொருள். இந்த மூன்று பொருள்களிலே உயிர் சித்து பொருள். உயிர் என்பது சித்து பொருள், அதாவது பசு சித்து பொருள். பதி என்ன பொருள்? என்ன இவ்வளவு யோசனை? பதியாகிய கடவுள் அவரும் சித்து பொருள் தான். எனவே முப்பொருள்களிலே ரெண்டு பொருள்கள் சித்து பொருள்கள், முப்பொருள்களிலே ரெண்டு பொருள்கள் சித்து பொருள்கள். உடனே மற்ற சமயத்தார் கேட்பார்கள், இப்படி ரெண்டு பொருள்கள் அறிவுடைய பொருள்கள் என்று கூறுகிறீர்களே, இது மிகையல்லவா? அறிவு பொருள் ஒன்றுதானே கொள்ள வேண்டும், ரெண்டு யாருக்காக கொள்ளுகிறீர்கள்? வேதாந்திகள் கேட்கிற கேள்வி இது. வேதாந்திகள் ஒரே ஒரு பொருள், ஒரே சித்து பொருள், பிரம்ம ஒன்றுதான் சித்து. எனவே அவர்கள் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி, ஏன் இரண்டு சித்து பொருள்களை கொள்ள வேண்டும், என்ன தேவை என்று கேட்கிறார்கள். அதற்கு நான் விடை சொல்ல வேண்டும் அல்லவா? இரண்டு சித்து பொருள் என்றாலும் ஒன்று குறைபாடு உடைய சித்து, இன்னொன்று குறைவே இல்லாத, குறைவிலா நிறைவே என்று சொல்லும்படியாக குறைபாடே இல்லாத சித்து இன்னொன்று. குறைபாடு உடைய அறிவு பொருள், குறைபாடே இல்லாத அறிவு பொருள் என்று இரண்டு உள்ளன. மிகை என்ற குற்றம் எப்போது உண்டாகும்? மிகை என்ற பேச்சு எப்போது உண்டாகும்? இரண்டு பொருள்கள் எல்லா வகையிலும் ஒத்திருந்தால் ரெண்டு தேவையில்லை, ஒன்றே போதும். இரண்டு பொருள்கள் எல்லா வகையிலும் ஒத்திருந்தால் அது ரெண்டு என்று சொல்ல முடியுமா? இரண்டு பொருள் என்று சொல்ல வேண்டுமானால் ஏதாவது ஒரு வேறுபாடு இருந்து ஆக வேண்டும். எனவே இரண்டு சித்து பொருள்களை கொண்டாலும் ஒன்று குறைபாடு உடையது, இன்னொன்று குறைபாடு இல்லாதது என்று நாம் அவர்களுக்கு விடை கூறுகிறோம். என்ன குறைபாடு நம்முடைய அறிவில? உயிரினுடைய அறிவிலே அப்படி என்ன குறைபாடு? இப்ப சிவஞான போதத்தை நீங்களே படித்துக் கொள்ளக் கூடாதா? நான் உணர்த்தத்தான் நீங்கள் உணர வேண்டுமா? எனவே தானாக உணர்கிற, தானாக அறிகிற திறன் உயிர்களுக்கு இல்லை, அதுதான் குறைபாடு. தானாக அறிகிற அறிவு உயிர்களுக்கு கிடையாது. எனவே உயிர்களுடைய இயல்பு என்ன என்றால், அறிவிக்க அறிவது, உணர்த்த உணர்வது, அதுதான் உயிர்களுடைய தன்மை. எந்த ஒன்றையும் தானாக அறியாது. இப்போது நாம் உலகத்தை எப்படி அறிகிறோம்? கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிகிறோமே, நாம அறிகிறோமா? எவற்றின் உதவியினால்? ஐம்பொறிகளினுடைய உதவியினால். கண் காட்டத்தான் நாம் காண முடிகிறது, நாம காணுகிறோம். எனவே ஐம்பொறிகளின் உதவியினால்தான் நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். எனவே நாம அறியவில்லை. இன்னொன்றினுடைய துணை தேவைப்படுகிறது. எதை அறிய வேண்டுமானாலும் உயிருக்கு இன்னொரு பொருளினுடைய உதவி வேண்டும். எனவே நானே அறிகிறேன் என்று சொல்லவே முடியாது. அடுத்த குறைபாடு என்ன என்றால், இது முதலாவது குறைபாடு என்ன? அறிவிக்க அறிவது. இரண்டாவது குறைபாடு, ஒவ்வொன்றாகத்தான் அறியும். ஒரு நேரத்திலே ஒன்றைத்தான் அறிய முடியும். ஒன்று ஒன்றாக அறிவது, ஒன்று ஒன்றாக அறிவது, அதாவது சிறிது சிறிதாகத்தான் அறியும். எதையும் ஒரே நேரத்திலே எல்லாவற்றையும் அறிய முடியாது. எதற்காக இந்த சிவஞான போதத்தை 10 நாட்கள் நடத்துங்க என்று சொல்லுகிறார்கள்? ஒரே நேரம் ஒரு மணி நேரத்தில் நான் நடத்திவிட்டு போகக்கூடாதா என்றால், ஒரே நேரத்திலே அந்த அறிவை பெறக்கூடிய தகுதி ஆன்மாவுக்கு இல்லை. எனவே சிறிது சிறிதாக படிப்படியாக ஒன்று ஒன்றாக அறிவதுதான் உயிரினுடைய இயல்பு. இது இரண்டாவது குறைபாடு. இது குறைபாடா நிறைவா? இது குறைபாடுதான். ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் அறிகிற திறன் நமக்கு இல்லையே, இது இரண்டாவது குறைபாடு. அறிவிக்க அறிவது, ஒன்று ஒன்றாக அறிவது. மூன்றாவது குறைபாடு, இன்னும் எத்தனையோ குறைபாடு நம்மகிட்ட இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். நாம் நம்முடைய அறிவு எப்படிப்பட்டது என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தாலே தெரியுமே. இன்னொரு குறைபாடு, அறிந்ததை மறந்து மறக்கிறோம். அறிந்ததை மறத்தல், அதாவது அதை விட்டு விட்டு அறிதல் என்று சொல்லுவார்கள். விட்டு விட்டு அறிதல், நினைப்பது மறப்பது, மீண்டும் நினைப்பது மறப்பது என்று இப்படி மாறி மாறி அறிகிற குறைபாடு. இன்னொரு முக்கியமான குறைபாடு, எந்த பொருளை அறிந்தாலும் அதன் வசப்பட்டு விடுதல். எந்த பொருளை அறிந்தாலும் அதனோடு ஒன்றி விடுதல். எந்த பொருளை அறிந்தாலும் அதிலே அழுந்தி விடுதல். எல்லாம் ஒரே பொருள் தான், அழுந்தி விடுதல். என்னென்ன சொன்ன? எந்த பொருளை அறிந்தாலும் அதன் வசப்படுதல். இரண்டாவது என்ன சொன்ன? அதனோடு ஒன்றி விடுதல். மூன்றாவது, அதிலே அழுந்தி விடுதல். எல்லாம் ஒரே பொருள் தான். இன்னொரு வார்த்தையும் கூட இருக்குது, அதிலேயே தோய்ந்து விடுதல். இப்படி பல சொற்களை பயன்படுத்துவார்கள். அதிலேயே தோய்ந்து விடுதல். இப்ப டிவி பார்த்து கொண்டிருக்கிறோம், தொலைக்காட்சி. நான் அந்த 7 மணிக்கு கிளம்ப வேண்டும். ஆனா பார்த்து கொண்டிருக்கிற போது நம்முடைய அறிவு நம் வசத்தில் இல்ல. நம்முடைய அறிவெல்லாம் அதோடு ஒன்றிவிட்டது, அதோடு அந்த காட்சியோடு அழுந்தி விட்டது. நாம் நம்முடைய வசத்திலே இல்லை, அதனாலே நேரம் தெரியாமல் போய்விடுது, நேரத்தை மறந்து விடுகிறோம். அதுதான் அழுந்தி விடுதல். எந்த பொருளையும் இப்படித்தான் அறிகிறோம். இப்ப சாலையில நடந்து போகிறோம், பையிலிருந்து நம்முடைய பணப்பை கீழே விழுந்து விட்டால் ரொம்ப அந்த போக்குவரத்து நிறைந்த அந்த இடத்துல அடுத்த நொடியில என்னமும் நேரலாம் அல்லவா. தனக்கு வருகிற ஆபத்தை கூட நாம் நினைக்காமல் அந்த பொருளை எடுப்பதிலேயே நம்முடைய அறிவு, நம்முடைய சிந்தனை ஈடுபட்டு விடுகிறது. அப்படித்தானே விபத்துக்கள் நேருகின்றன. எனவே இப்படி வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலேயும் நம்முடைய அனுபவத்திலேயே வைத்து பார்க்கலாம். எந்த ஒன்றை அறிந்தாலும் எந்த ஒன்றை செய்தாலும் அதிலேயே நம்முடைய அறிவு அழுந்தி விடுதல், இதெல்லாம் குறைபாடுகள். எனவே மூன்று முக்கியமான குறைபாடுகளை சொன்னேன். அறிவிக்க அறிதல், ஒன்றொன்றாக அறிதல், அழுந்தி அறிதல். சரி, அப்படியானால் இறைவன் அவன் சித்துப்பொருள் என்கிறோம், அவன் எப்படிப்பட்டவன் என்றால் இந்த மூன்றும் இல்லாதவன், இந்த மூன்று குறைபாடுகளும் அவனுக்கு கிடையாது. அப்படி என்றால் அவனுக்கு என்ன சொல்ல வேண்டும்? அவன் முதலிலே எப்படிப்பட்டவன்? அறிவிக்க அறிதல் உயிர், இறைவன் ஆமா, அறிவிக்க வேண்டாமலே தானாக அறிபவன், தானே அறிதல், தானே அறிதல் அவனுக்குரிய சிறப்பு. சுதந்திர அறிவு, சுதந்திர அறிவு என்கிறார்கள். இறைவனுடைய அறிவு சுதந்திரமாக தானாக அறிகிற அறிவு. அதை தமிழிலே சொன்னால் சுதந்திர அறிவை தன் வயத்தன் ஆதல், தன் வயத்தன் ஆதல். எனவே உயிர்கள் எதை அறிந்தாலும் அதன் வசப்பட்டு விடும் என்று சொன்னேன். இறைவன் எதை அறிந்தாலும் அதன் வசப்படாம் தன் வயம், தன் நிலையிலே நிற்கக்கூடிய, அதான் சுதந்திரம். அதனால்தான் அவன் தலைவனாக இருக்க முடிகிறது. பிறர் வயப்படுகின்றவனாக இருந்தால் தலைவனாக இருக்க முடியுமா? பிறர் சொல்லை கேட்டு அதன்படி நடப்பவனாக இருந்தால் அவனுக்கு தலைமை போய்விடும், பறி போய்விடும். எனவே தலைவனாக இருக்கிறவன் தன்வயம் உடையவனாக இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த எண்குணங்களிலே முதலாவது வைத்த குணம் தன்வயத்தனாதல், இறைவனுக்குரிய முக்கியமான குணம். அடுத்து இரண்டாவது, ஒன்றொன்றாக அறிதல் உயிருக்கு உரியது. இறைவன் ஒரே காலத்தில் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் அறிபவன், ஒரே காலத்தில் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் ஒருங்கே அறிபவன், ஒரு சேர அறிபவன் எல்லாவற்றையும். அவனுக்கு நினைப்பு மறப்பு உண்டா இறைவனுக்கு என்றால்? அடுத்து அழுந்தி அறிதல் என்ற குறைபாடு இல்லாதவன், அவன் எதையும் அழுந்தாமல் அறிபவன், எதையும் அழுந்தாமல் அறிபவன். எந்த பொருளை அறிந்தாலும் அதனால் அவன் பாதிக்கப்பட மாட்டான். இப்போ நாம் உயிர்களாகிய நாம் எதை சேர்ந்திருக்கிறோம்? உடம்பை, உடம்பை சேர்ந்திருக்கிறோம். உடம்பை சேர்ந்து உடம்பின் வசப்பட்டிருக்கிறோம், உடம்பின் வயப்பட்டிருக்கிறோம். உடம்பினுடைய தன்மையையே நம்முடைய தன்மையாக கொண்டிருக்கிறோம். உடம்பை சேர்ந்து உடம்பின் வசப்பட்டு உடம்பின் இயல்பையே நம்முடைய இயல்பாக கொண்டு இருக்கிறோம். உடம்பினுடைய இயல்பு என்ன? பசி, பசி. பசி யாருக்கு? உடம்புக்குத்தான். பசி நோய், இறப்பு, பிறப்பு இவையெல்லாம் உடம்புக்குத்தான். ஆனால் உடல் பசித்தால் என்ன சொல்லுகிறோம்? எனக்கு பசியாக இருக்கிறது, நான் பசித்தேன் என்று சொல்லுகிறோம். அதாவது உடம்பினுடைய தன்மையை நம்முடைய தன்மையாக சொல்லுகிறோம். உடம்புக்கு வந்த நோயை தனக்கு வந்ததாக கருதுகிறோம், நமக்கு வந்ததாக கருதுகிறோம். உடம்புக்கு வருகிற சாவை, இறப்பை நமக்கு வந்ததாக கருதி வருந்துகிறோம். இறப்பு சாவு என்பது உயிருக்கு கிடையாது, உயிருக்கு சாவு என்பது கிடையாது. உடம்புக்குத்தான் அழிவு, உயிருக்கு அழிவில்லை. ஆனால் அந்த உண்மையை உணராமல் ஐயோ என்று ஒவ்வொருவரும் வருந்துகிறார்கள். ஆக இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், உயிர் எதை சார்ந்தாலும் அதன் வசப்பட்டு அதன் தன்மையையே தன் தன்மையாக கொண்டு இருக்கிறது. ஆனால் இறைவன் எதை சார்ந்தாலும் அதன் வசப்படான், அதன் தன்மையை அடையான், அதன் தன்மையை அடைய மாட்டான் என்று கூறி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன்.